أشهد أن لا أشهد أن محمد رسول الله.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله، وكفى بالله شهيدا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. عباد الله، اتقوا الله ألا فقد فاز المتقون. الله من أديار هلي قنية الكرية والهلي அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு, அல்லாஹுவின் அச்சத்தை அல்லாஹுவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, நல்ல அறிவுரைகளை கொண்டு பலன் பெறக்கூடிய அல்லாஹுவின் வேத வழிகாட்டலை கொண்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை கொண்டு சுன்னாவை கொண்டு படிப்பினை பெற்று நேர் வழி பெறக்கூடிய நன்மக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டவனாக இந்த குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து உள்ளம் இறுகுவது ஏன் என்ற தலைப்பின் கீழ் இந்த உள்ளத்தை அல்லாஹுவின் பயத்தை கொண்டு எப்படி நிரப்புவது, இந்த உள்ளத்தை அல்லாஹுவின் நினைவால் எப்படி மென்மையாக்குவது, அல்லாஹுவை பயப்படாமல் அல்லாஹுவை அஞ்சாமல் அல்லாஹுவை நினைவு கூறாமல் உள்ளம் கடினமாகி விடுவதை விட்டு உள்ளங்களை எப்படி பாதுகாப்பது என்ற விஷயங்களை குர்ஆன் ஹதீஸின் வெளிச்சத்திலே தொடர்ந்து இரண்டு ஜும்ஆக்களிலே பார்த்து வந்தோம். அதனுடைய தொடரிலே இந்த ஜும்ஆவிலே இன்ஷா அல்லாஹ் உள்ளங்களை மென்மையாக்குவதற்கு, உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்கு, அல்லாஹுவின் அச்சத்தால் அல்லாஹுவின் பயத்தால் இந்த உள்ளத்தை நாம் மிருதுவாக்குவதற்கு என்னென்ன அமல்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அறிவுரைகளை கொண்டு நாம் பலன் பெற வேண்டும் என்று சொன்னால் அவற்றை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய செவிக்கு மட்டும் விருந்தாக ஏதோ நல்ல விஷயங்களை கேட்டோம், நல்ல பேச்சாக இருந்தது என்பதாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் கேட்கின்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவதற்கு ஒரு சில விஷயங்களை முதலாவதாக படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக நாம் எடுத்து அமல் செய்வதற்கு முயற்சிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு முழுமையான ஒரு தீனை, நமக்கு ஒரு முழுமையான தர்பியாவை தருகிறான். அன்பானவர்களே, முதலாவதாக நம்முடைய உள்ளத்தை மென்மையாக்குவதற்கு அல்லாஹ்வுடைய நினைவை திக்ரை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க வேண்டும். அல்லாஹுவை நாம் எந்த அளவு அதிகமாக மன ஓர்மையோடு நினைத்துக் கொண்டிருப்போமோ, தொழுகையிலும் சரி, அதுபோக நம்முடைய வெளி வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹுவை புகழ்வது, சமய சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய திக்ர்களை நாம் சொல்லிக் கொண்டே இருப்பது, இந்த திக்ர்களை அதிகமாக நாம் செய்யும் போது நம்முடைய உள்ளங்கள் பசுமையாக மென்மையாக அல்லாஹ்வுடைய பயத்தால் உள்ளச்சமுடையதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 13வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் கூறுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நினைவினால்தான், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நினைவினால்தான் உள்ளங்கள் அமைதி பெற முடியும், உள்ளங்கள் நிம்மதி அடைய முடியும். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு முறை தன்னிடத்திலே தன் உள்ளம் இறுகி இருக்கிறது, இந்த உள்ளத்தில் ஈரத்தை நான் பார்க்கவில்லை என்று முறையிட்டு வந்த ஒரு மனிதருக்கு சொன்னார்கள், அஜ்னிஹி மின திக்ர், அந்த உள்ளத்தை அல்லாஹுடைய நினைவோடு நெருக்கி வை, அந்த உள்ளத்தை அல்லாஹுடைய நினைவோடு நெருக்கமாக்கி வை என்று கூறுகிறார்கள். அன்பானவர்களே, எப்படி ஒரு கடினமான பொருளை மென்மையாக்குவதற்கு ஒன்று அதில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்ற வேண்டும், இல்லை என்றால் அதை ஒரு சூட்டுக்கு அருகிலே கொண்டு செல்ல வேண்டும், அப்போது அது மென்மையாகும். கடினமான ஒரு பொருளை மென்மையாக்குவதற்கு இரண்டில் ஒரு முறைகளை கையாளுகிறோம். இப்படித்தான் அன்பானவர்களே, உள்ளம் கடினமாகிவிடும் போது அந்த உள்ளத்தை மென்மையாக்குவதற்கு அல்லாஹுடைய திக்ரோடு அல்லாஹுடைய நினைவோடு அதை நாம் நெருக்கமாக்க வேண்டும். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், யா அல்லாஹ், என் உள்ளம் கடினமாக இருக்கிறது, என் உள்ளத்திலே மென்மையை கொடு என்ற இந்த துவாவோடு அல்லாஹுவை நாம் நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுவது என்று சொன்னால் நாம் தான் செய்து கொண்டிருக்கிறோமே, அந்த துவாவை ஓதுகிறோம், இந்த துவாவை ஓதுகிறோம், தொழுகைக்கு பிறகு இந்த திக்ர்களை செய்கிறோம், அந்த திக்ர்களை செய்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு நீயத் இருக்கிறது, அந்த நீயத்தோடு அந்த அமல் செய்யப்படும் போது அந்த அமலுக்குரிய பாயிதாவை அந்த அமல் கொடுக்கும். நீயத் இல்லாமல் அமல் செய்யப்படும் போது அந்த அமல் தனக்குரிய அந்த பாயிதாவை கொடுக்காது. நாம் ஏன் திக்ர் செய்கிறோம், நம்முடைய திக்ருடைய நோக்கம் என்ன என்பதை புரியாமல் தான் நம்மிலே பலர் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். திக்ருடைய நோக்கத்தை உணர்ந்து புரிந்து நாம் திக்ர் செய்தால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அந்த திக்ருடைய பாயிதா என்ன பலனோ அதை நமக்கு கொடுப்பான். திக்ரின் மூலமாக யா அல்லாஹ் நாளினால் உச்சரிக்கக்கூடிய இந்த நினைவு என் உள்ளத்திலே வர வேண்டும், உன்னுடைய அன்பு என் உள்ளத்திலே வர வேண்டும், உன்னுடைய பயம் என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும், இதன் மூலமாக என்னுடைய உள்ளம் சுத்தமானதாக உண்மையானதாக ஆக வேண்டும், உன்னுடைய பயத்தால் தக்வாவால் நிரம்பியதாக ஆக வேண்டும் என்று நீங்கள் சிறிது நேரம் சில நிமிடங்கள் திக்ர் செய்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த உள்ளத்தை அல்லாஹு தஆலா ஈமானின் ஒளியினால் தக்வாவின் ஒளியினால் நிரப்பியே தீருவான். நாம் திக்ர் செய்வது எப்படி, நாம் அறிந்து கொண்டே இருக்கும் சில எண்ணிக்கைகளை மட்டும் கணக்கில் வைத்துக் கொண்டு அல்லது நேரத்தை கணக்கில் வைத்துக் கொண்டு அதை முடிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் மட்டும் அந்த திக்ர்களை சொல்லிக் கொண்டிருப்போம். அந்த திக்ரின் மூலமாக என்ன ஃபாயிதாவை நாம் அடைய வேண்டுமோ அந்த ஃபாயிதாவுக்காக வேண்டி நாம் செய்வதில்லை. அல்லாஹ் பாதுகாப்பான. அன்பானவர்களே, திக்ருடைய ஃபாயிதாவை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த திக்ர் என்னை அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக்க வேண்டும், இந்த திக்ரினால் எனது உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு பிறக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் பிறக்க வேண்டும் என்ற அந்த மன ஓர்மையோடு அல்லாஹ்வுடைய அமைதியாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இவ்வாறாக சில நிமிடங்கள் நாம் அந்த திக்ரை தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பாக அந்த இடத்திலிருந்து நாம் வெளியேறும் போது ஒரு விஷயத்தை செய்ய நினைப்போம், அல்லாஹ் இது தடுத்த விஷயமாயிற்றே என்ற பயத்தை அல்லாஹ் போடுவார். அன்பானவர்களே, இந்த திக்ர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வலிமை உடையது. திக்ருடைய வலிமை மிக மிகப்பெரிய ஒன்று. திக்ருடைய வலிமையை யாரும் சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய திக்ரிலே அவ்வளவு பெரிய மன வலிமை, ஒரு பெரிய ஒரு பேராற்றல் இந்த திக்ரிலே மறைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உள்ளங்களை மென்மைப்படுத்துவதற்கு திக்ரை மிகப்பெரிய ஒரு காரணமாக வைத்திருக்கிறார். அதுபோன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமாக அல்லாஹுவிடத்திலே துஆ கேட்பது, அல்லாஹுவிடத்திலே அதிகமாக துஆ கேட்டுக்கொண்டே இருப்பது. எப்படியெல்லாம் துஆ கேட்பது என்பதை பற்றிய சில துஆக்களை இன்ஷா அல்லாஹ் இந்த உரையின் இறுதியிலே பார்ப்போம். குறிப்பாக, யா அல்லாஹ் எனது உள்ளத்திற்கு ஹிதாயத்தை கொடு, எனது உள்ளத்தை உனது நேர் வழியிலே நிரந்தரமாக்கி வை என்று அதிக துஆவோடு நாம் இருக்க வேண்டும். எந்த உள்ளம் ஒரு ஓர்மையோடு, மன ஓர்மையோடு அதிகமாக துஆ கேட்கிறதோ கண்டிப்பாக அந்த உள்ளம் மென்மையாக இருக்கும். அன்பானவர்களே, நபிமார்களுடைய சில முக்கிய பண்புகளாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவன் விவரிக்கும் போது அந்த நபிமார்கள் அதிகம் துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அவர் அதிகம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்பவராக இருந்தார், மிக சகிப்பாளராக இருந்தார், மிகவும் பொறுமை உள்ளவராகவும் அதிகம் துஆ கேட்பவராகவும் என் பக்கம் முற்றிலும் திரும்பியவராகவும் இருந்தார். அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே அந்த நம்முடைய உள்ளச்சத்திற்காகவும் துஆ கேட்பது, உள்ளச்சத்தோடு துஆ கேட்பது, அல்லாஹ்வுடைய பயத்தால் துஆ கேட்பது, பேரரசருக்கு முன்னால் நான் இறைஞ்சுகிறேன் என்ற அந்த உணர்வோடு துஆ கேட்பது, துஆவிலே அதிகமாக நம்முடைய நேரங்களை செலவு செய்யும் போது கண்டிப்பாக அந்த உள்ளம் மென்மையாக இருக்கும். இதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? யார் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னை ஒரு பணிந்த ஏழையாக நினைக்கிறார்கள். யார் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கையேந்தி கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் தான் என்றும் முஹ்தாஜ், தேவை உள்ளவன் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். யார் துஆ கேட்பதில் அலட்சியம் செய்கிறார்களோ அல்லது துஆவை புறக்கணிக்கிறார்களோ அல்லது துஆவை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹுவை விட்டு தேவையற்றதாக தன்னை உணர்ந்திருக்கிறது என்று பொருள். அன்பானவர்களே, துஆவிலே அவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த துஆ தன்னை ஒரு பணிவான அபுதாக, அடிமையாக, அல்லாஹ்வின் பக்கம் எப்போதும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் பக்கம் எப்போதும் தேவை உள்ள ஒரு மிஸ்கீனாக நம்மை உணர்த்த செய்கிறது. அன்பானவர்களே, உள்ளத்திலே எப்போது பணிவு வருமோ, அல்லாஹ்வின் பக்கம் தான் தேவை உள்ளவன், அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டால் என்னால் எதையும் செய்ய முடியாது என்ற உணர்வு வருமோ, கண்டிப்பாக அந்த உள்ளம் மென்மையாகிவிடும், அந்த உள்ளம் பசுமையாகிவிடும். எப்போது உள்ளத்திலே பெருமை, அல்லாஹ்வை விட்டு தேவையற்ற, தான் தேவையில்லாமல் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு அந்த உள்ளத்திலே பிறக்குமோ, கண்டிப்பாக அந்த உள்ளத்திலே பெருமை வந்துவிடும். பெருமை எந்த உள்ளத்திலே குடியேறுமோ கண்டிப்பாக அந்த உள்ளம் இறுகிவிடும், அந்த உள்ளத்திலே ஈரம் இல்லாமல் போய்விடும். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் துஆ கேட்டவர்களாகவே நபிமார்கள் இருந்தார்கள். நம்மையும் துஆ கேட்கும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான், என்னிடம் நீங்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருங்கள், உங்களது துஆக்களை நான் அங்கீகரிப்பேன். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தை மென்மையாக்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி நேரத்தை துஆவுக்காக வேண்டியே ஒதுக்க வேண்டும். அந்த துஆ நாம் தொழுகையிலே கேட்கின்ற துஆக்களாக இருக்கலாம், ருக்கு சுஜூதிலே கேட்கிற துஆக்களாக இருக்கலாம், தொழுகைக்கு வெளியில் கேட்கிற துஆக்களாக இருக்கலாம், மற்றும் துஆவுக்காக வேண்டிய நேரங்களை ஒதுக்கி நாம் கேட்கின்ற துஆக்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, துஆக்களிலேயே மிக அதிகமாக நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய துஆ தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே இரவின் இறுதி பகுதியிலே கேட்கக்கூடிய துஆ, அதுவும் குறிப்பாக அந்த இறுதி பகுதியிலே இஸ்திக்ஃபார், பாவமன்னிப்புடைய துஆவை கேட்கும்போது நம்முடைய உள்ளங்கள் மேலும் மேலும் மென்மை அடைகின்றன. ஆகவேதான் அல்லாஹு தஆலா அந்த சஹர் நேரங்களிலே இஸ்திக்ஃபாருடைய துஆக்களை கேட்பவர்களை புகழ்ந்து சொல்கிறான். சஹர் நேரத்திலே அந்த மூமின்கள் என்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அவர்கள் அதிகாலையில எழுந்து இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று நல்ல மூமின்கள், தக்வா உள்ள மூமின்களின் லட்சணங்களை இலக்கணங்களை அல்லாஹ் வர்ணிக்கிறார். ஏன் அன்பானவர்களே, ஆம், இந்த சஹர் நேரத்திலே நம்முடைய இஸ்திக்ஃபார் கண்டிப்பாக நாம் ஒரு குற்றவாளி, நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ விளையாட்டாகவோ செய்த பாவங்களை எல்லாம் நமக்கு நினைவூட்டி அல்லாஹுவிற்கு முன்னால் நம்மை பணிய வைக்கிறது, அல்லாஹுவின் பயத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹுவிற்கு முன்னால் எந்த துஆ நமக்கு அதிக பணிவை ஏற்படுத்துகிறதோ, அல்லாஹுவின் பயத்தை எந்த துஆ நமக்கு அதிகம் நினைவூட்டுகின்றதோ, அந்த துஆ கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தை மென்மையாக்கும். ஆகவேதான் துவாவுக்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்குவது, நாம் செய்கின்ற துவாக்களை அந்த இறையற்றத்தோடு மன ஓர்மையோடு செய்வது, அர்த்தங்கள் புரிந்து செய்வது, குறிப்பாக சுபுஹுக்கு முன்னால் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை இஸ்திக்ஃபார் பாவம் பண்ணக்கூடிய துவாக்களுக்காக நாம் ஒதுக்குவது, அதுபோன்று கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையிலே பேணுதலாக இருப்பது, தொழுகைக்காக வேண்டி ஒரு பெரிய முக்கியத்துவத்தை எடுத்து அந்த தொழுகைக்கான உது செய்வது, அதற்கான நேரம், அந்த தொழுகையிலே நிற்பது, தொழுகையுடைய ருக்ன்களை நிறைவேற்றுவது, இவை அனைத்தையும் மிகுந்த கவனத்தோடு மன ஓர்மையோடு அடக்கமாக பணிந்தவர்களாக ஒவ்வொரு திக்ரு துஆக்களை அதனுடைய பொருளை உணர்ந்தவர்களாக நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையினுடைய ஃபைதாவை சொல்லும்போது இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை ஒரு மனிதனை மானக்கேடான விஷயங்களை விட்டும் வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தடுக்கிறது. அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன புரிய வேண்டும், எந்த மனிதன் மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்கப்பட்ட அருவறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் விலகி இருக்கிறானோ கண்டிப்பாக அவனுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கும். யாருடைய உள்ளம் சுத்தமாக இருக்குமோ கண்டிப்பாக அவருடைய உள்ளம் அல்லாஹுடைய பயத்தோடு பணிவாக மென்மையாக இருக்கும். பாவங்களுடைய பாதிப்பு என்ன தெரியுமா, பாவங்களுடைய பாதிப்பு முதலாவதாக அது உள்ளத்தை தாக்கும். எப்படி நோய் நொடிகள் நம்முடைய உடலை சேதப்படுத்துகின்றனவோ, உடலை பலவீனப்படுத்துகின்றனவோ, அதுபோன்று சிறிய பெரிய பாவங்கள், அந்த பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப அந்த பாவங்கள் உள்ளங்களை தாக்கும், உள்ளங்களை கருப்பாக்கும், உள்ளங்களை கடினமாக்கும். அதிலும் குறிப்பாக வேண்டுமென்றே ஒரு மனிதன் பெரும்பாவங்களை செய்யும் போது, ஆபாசமான அசிங்கமான தடுக்கப்பட்ட பாவங்களை செய்யும் போது, அருவருக்கத்தக்க காரியங்களை செய்யும் போது கண்டிப்பாக அவருடைய உள்ளத்தில் அந்த ஈமானுடைய ஒளியே அணிந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு மனிதன் ஜினா செய்கிறான் என்றால் அவன் ஈமானுடைய நிலையில் ஜினா செய்ய மாட்டான். ஒரு மனிதன் ஜினா செய்கிறான் என்றால் ஈமானுடைய நிலையில் அவன் ஜினா செய்ய மாட்டான். என்ன அர்த்தம்? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள், அவன் ஜினாவை நெருங்கும் போது அவனுடைய ஈமான் அவனுடைய உள்ளத்தை விட்டு வெளியேறி நின்று விடுகிறது. அவன் அந்த ஜினா என்ற அந்த செயலிலிருந்து அவன் விலகி அவன் வெளியேறி திரும்ப எப்போது வருவானோ அப்போதுதான் அந்த ஈமான் அவனிடம் திரும்பி வருகிறது. இது எப்போது? அந்த ஜினா என்ற பெரும்பாவத்தை செய்வதோடு அவனிடத்திலே மற்ற மார்க்க பரவான கடமைகளும் இருந்தால், உதாரணமாக ஒரு தொழுகையாளி ஜினாவினால் சோதிக்கப்பட்டு விடுகிறான், ஒரு நல்ல நோன்பாளி ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய ஒரு மனிதன், அதுபோன்று ஜகாத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், இப்படி பரவான கடமைகளை எல்லாம் செய்பவனாக இருந்து இந்த தினாவில் சோதிக்கப்பட்டால் இந்த நிலை, அப்படி இல்லை என்றால் அவனை விட்டு வெளியேறிய அந்த ஈமான் திரும்ப வரவே வராது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை நமக்கு சொல்கிறான், தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள்.
ஒன்பதாவது
அத்தியாயத்தின் 45வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமக்கு நாம் கொடுத்த இந்த வேதத்தை ஓதிக்கொண்டே இருங்கள், குர்ஆனை நீங்கள் வாழ்க்கையில் படித்துக் கொண்டே இருங்கள், தொழுகையை நிலைநிறுத்திக் கொண்டே இருங்கள் சொல்கிறான். ஏன் தெரியுமா, இந்த தொழுகை அசிங்கமான ஆபாசமான அருவறுக்கத்தக்க காரியங்களை விட்டு கண்டிப்பாக தடுக்கும். யார் இந்த ஆபாசமான அசிங்கமான அருவறுக்கத்தக்க தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு விலகுகின்றாரோ அதற்கு என்ன காரணம், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவர் விலகுகிறார். தொழுகையிலே அவர் படித்துக் கொண்ட அந்த உள்ளச்சம், தொழுகையினால் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஈமானிய ஒளியானது அவருடைய வாழ்க்கையிலே வழிகாட்டுகிறது. பாவத்தின் பக்கம் அவர் நெருங்கி விடாமல், அசிங்கமான ஆபாசமான தடுக்கப்பட்ட செயல்களின் பக்கம் அவர் சென்று விடாமல், அந்த ஒளி அவருக்கு வெளிச்சம் காட்டி அவருக்கு விளக்கம் கொடுத்து அவரை வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே தொழுகையுடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த தொழுகையை உள்ளச்சத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும், அந்த ஈமானிய உணர்வுகளோடு நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுபோன்றுதான் நம்முடைய வியாபாரத்திலே ஹலால் ஹராமை பேணுவது, அமானித தன்மையோடு வியாபாரம் செய்வது, இந்த விஷயத்தை பற்றியும் நாம் முன்பு விளக்கமாக பார்ப்போம். நம்முடைய வியாபாரத்திலே ஹலால் ஹராமுடைய பேணிக்கை பேணுதல் நமக்கு வறுமையானால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளம் மென்மையடைந்து கொண்டே இருக்கும். ஹராமான ரிசுக்குகளை விட்டு, ஹராமான உணவுகளை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொண்டு, ஹலாலை தவிர நான் எதையும் உட்கொள்ள மாட்டேன், ஹலாலை தவிர நான் எதையும் செய்ய மாட்டேன், அப்படி என்றால் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்தால்தானே ஹலாலானதை சாப்பிட முடியும். ஒரு மனிதன் ஹராமான முறையிலே வியாபாரம் செய்கிறான், ஏமாற்றி வியாபாரம் செய்கிறான், பொய் பேசி வியாபாரம் செய்கிறான், வாக்குகளை மீறி வியாபாரம் செய்கிறான், குறைகளை மறைத்து வியாபாரம் செய்கிறான், இப்படி வியாபாரத்தில் தடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பாவங்களை செய்து அவன் வியாபாரம் செய்து சம்பாத்தியத்தை கொண்டு வருகிறான். இப்போது என்ன செய்கிறான், இந்த சம்பாத்தியத்தை கொண்டு பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்கப்பட்ட ஆட்டை வாங்கி சாப்பிட்டால் அந்த கறி ஹலாலாகிவிடுமா, அரிசியை வாங்கி சாப்பிட்டால் ஹலாலாகிவிடுமா, சாப்பிடப்படக்கூடிய பொருள் ஹலால், ஆனால் இவனுக்கு அது ஹராமாக ஆகிவிடுகிறது. காரணம் என்ன, இவன் ஹராமான வருவாயிலிருந்து அதை வாங்கியதால். இன்று பலருடைய நினைப்பு என்ன, அந்த காசு மட்டும்தான் ஹராம், அந்த காசுனால நம்ம வாழ்றோமே, நம்ம சாப்பிடுறோமே, நம்ம வீடு கட்டி இருக்கிறோமே, நம்ம சம்பாதித்து நாம் மனைவி மக்களுக்கு நமக்கு உடை ஆடை அலங்காரங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோமே, இதை பற்றி எல்லாம் அவர்கள் ஹராம் என்று நினைப்பதே இல்லை. ஏதோ வியாபாரத்தில் கொஞ்சம் ஹராம் கலந்திருக்கு என்பதாக நினைத்துக் கொண்டு நம்ம வேற என்ன ஹராம் செய்யறோம், நம்ம சினிமா பார்க்க போலையே, நம்ம மது அருந்தலையே, நம்ம பண்டி அழைத்து சாப்பிடலையே என்பதாக தங்களுக்கு தாங்களே அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படி இல்லை, நாம் ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான பொருளை வாங்க வேண்டும். ஹலாலில் சம்பாதித்து ஹராமை வாங்கி சாப்பிட்டாலும் ஹலாலாகாது. ஒரு மனிதன் ஹலாலாக சம்பாதிக்கின்றான், பண்டிகை இறைச்சியை வாங்கி சாப்பிடுகின்றான், மதுவை வாங்கி குடிக்கின்றான், அவனுக்கு அது ஹலாலாகி விடுமா, ஹலாலான செல்வத்தில் வாங்கப்பட்டதால் ஆகாது. ஒரு மனிதன் ஹராமான செல்வத்தில் இருந்து சம்பாதித்து விட்டு அதை கொண்டு ஹலாலான பொருளை வாங்கி பயன்படுத்துகிறான், இது அவனுக்கு ஹலாலாகி விடுமா, ஹலாலாகாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹலாலுடைய விஷயம், ஹலாலை பேணுவது நம்முடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய ஒளியை ஏற்படுத்துகிறது. நம்முடைய நபிமார்கள் அதுபோன்று சஹாபாக்கள் சாதிகங்கள் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே அவர்களுக்கு இருந்த அந்த பேணிக்கு அந்த பேணுதலானது அவர்களுடைய இபாதத்தை ஒளிமயமாக ஆக்கி வைத்திருந்தது, அவர்களுடைய ஈமானை மிகவும் தூய்மையானதாக இஹ்லாசுடையதாக ஆக்கி வைத்திருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பயந்திருக்கிறார், தங்களுடைய பேரப்பிள்ளை எத்தனை நாள் பசியோ அல்லது எத்தனை நேரத்தின் பசியோ, வீட்டிலிருந்து ஓடி வரக்கூடிய அந்த குழந்தை மஸ்ஜிதில் ஒரு பேரித்தம்பழத்தை கண்டு, அதுவும் அந்த காலத்தில் உள்ள மஸ்ஜித் விரிப்பு விரிக்கப்பட்ட மஸ்ஜித் அல்ல, இது போன்று தரை சமமாக்கப்பட்டு மொழுவப்பட்ட மஸ்ஜித் அல்ல, மண்ணால் இருந்தது, அதில் கிடந்த ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அந்த குழந்தை வாயிலே வைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே பயான் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் அல்லது சஹாபாக்களுக்கு அறிவுரை கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் அதை நிறுத்திவிட்டு அந்த குழந்தையிடம் சென்று அதை தூக்கி அதனுடைய வாயிலிருந்து அந்த பேரீச்சம்பழத்தை வெளியிலே எடுத்துவிட்டு, பேரனே உமக்கு தெரியாதா முஹம்மதுடைய குடும்பத்தார்களுக்கு சதக்கா ஹலால் இல்லை என்று அதற்கு விளக்கம் சொல்லி அந்த ஒரு துண்டு பேரீச்சம்பழத்தை அதனுடைய வாயிலிருந்து வெளியே எடுத்து வீசினார். அன்பானவர்களே, பசியில் இருக்கின்ற ஒரு குழந்தை, அறியாத பருவத்தில் உள்ள ஒரு குழந்தை, நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று மனிதர்களை விட்டு அல்லாஹு தஆலா குற்றங்களை எடுத்து விட்டான். குழந்தை, அந்த குழந்தை பருவத்தை அடைகின்றவரை, தூங்கிக் கொண்டிருப்பவர் அவர் விழிக்கின்றவரை, பைத்தியம் பிடித்தவர் அவர் தெளிவு பெறுகிறவரை, இப்படியாக இருக்கின்ற இந்த நிலையில் கூட அந்த குழந்தைக்கு அந்த சிறு பிராயத்தில் ஒரு ஹராமான உணவு சென்று விட்டால் அது அவருடைய பிற்காலத்திலே ஈமானிய உணர்வுகளை பாதிக்கும் என்ற தொலைநோக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. எனவே அந்த அச்சத்தை சிறு பிள்ளையிலே கொடுத்து அந்த ஒரு சிறிய பேரீச்சம்பழமாக இருந்தாலும் சரி அதை வெளியிலே எடுத்தார்கள். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஹராமை விழுங்கிக் கொண்டிருப்பவர்கள், ஹராமிலேயே சம்பாதித்து ஹராமிலேயே வாழ்ந்து வீடு கட்டி வியாபாரம் செய்து தொழில்துறை செய்து குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் எப்படி உள்ளத்தின் மென்மையை எதிர்பார்க்க முடியும்? ஹராமை விட்டு விலகாதவரை, ஹலாலான வாழ்க்கையை வாழாதவரை உள்ளங்களிலே அந்த மென்மை ஏற்படாது. உள்ளங்கள் கசடுகள் நிறைந்ததாக, துருக்கள் நிறைந்ததாக, அழுக்குகள் நிறைந்ததாக ஆகிவிடும். அந்த ஹராமான வருவாய் எந்த வழியில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாப்பானாகும். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமான நஃபிலான வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், மா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு, என்னுடைய அடியான் உபரியான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், நான் அவனை நேசித்து விடுகிறேன். பரந்தான வணக்க வழிபாடுகள் போக உபரியான நஃபிலான வணக்க வழிபாடுகளை கொண்டு நம்முடைய அல்லாஹ் நம்முடைய ரப்பிடத்திலே நாம் நெருக்கத்தை தேடுவது, எந்த அளவு நாம் அல்லாஹ்விடத்திலே நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்வோமோ அல்லாஹு தஆலா நம்மை நெருக்கமாக்குகின்றான். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த உள்ளத்திலே பயம் இருக்கும், அந்த உள்ளம் மென்மையாக இருக்கும். அதுபோன்று இன்னொரு முக்கியமான விஷயம் அன்பானவர்களே, அதிகமாக மௌத்தை நினைவு கூறுவது, கபர்களுக்கு சென்று சலாம் சொல்வது, அங்கே நின்று மறுமையை நினைவு கூறுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் அலா ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துஸக்கிருல் ஆகிரா, நான் கபர்களுக்கு செல்ல வேண்டாம் என்று உங்களை தடுத்தேன் முன்பு, இப்போது நான் சொல்கிறேன் நீங்கள் கபர்களுக்கு செல்லுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும். ஃபஇன்னஹா துஸக்கிருல் ஆகிரா, கபர்களுக்கு செல்வது, அங்கே சலாம் சொல்வது, அங்கே நின்று மறுமையை மரணத்தை சிந்திப்பது உங்களுக்கு ஆகிரத்துடைய ஞாபகத்தை கொண்டு வரும். அன்பானவர்களே, அதற்கு என்ன பொருள் அல்ல, தர்காக்கள் என்று கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்று ஜியாரத் என்ற பெயரை மக்கள் செய்கிறார்கள் அல்லவா, இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. நம்முடைய முஹல்லாவிலே, நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய மக்பராவிற்கு சென்று நமக்கு நேரம் கிடைக்கும் போது அல்லது அந்த வழியாக நாம் செல்லும் போது நம்முடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கே சென்று அங்கே இறந்திருப்பவர்களுக்காக சலாம் சொல்வது, அங்கே நம்முடைய உறவினர்கள் இறந்திருந்தாலும் சரி அல்லது இல்லை என்றாலும் சரி அங்கே சென்று சலாம் சொல்லி அங்கே நின்ற மறுமையை நினைவு கூர்ந்து அந்த இறந்தவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்து விட்டு வருவது. இந்த துவாவில ஒரு முக்கியமான வார்த்தையை ரசூலுல்லாஹிடம் சொல்லுகிறார்கள், அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அது என்ன வார்த்தை? அன்தும் சலஃபுனா, நீங்கள் எங்களை முந்தி சென்று விட்டீர்கள், பிறகு வனஹ்னு அலா சரிக்கும், உங்களுடைய பாதையில் உங்களை பிறந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், வஇன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், இன்னும் சில நேரங்களில் சில காலங்களில் விரைவாக நாங்களும் உங்களை வந்து அடைவோம். இந்த வார்த்தை இதை இதனுடைய பொருளோடு நினைவு கூறும் பொழுது அன்பானவர்களே, கண்டிப்பாக உள்ளத்திலே மறுமையின் அச்சம் பிறக்கும், உள்ள மென்மையாகும், நாம் செய்திருக்கக்கூடிய செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்வோம், எந்த அமல்களில் குறை செய்து கொண்டிருக்கிறோமோ கண்டிப்பாக அந்த அமல்களை நாம் நிறைவாக செய்வோம். ஆகவே கபர்களை சந்திப்பது மௌத்தை நினைவு கூறுவது. அபு தர்தா ரலி அல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எவ்வளவு அழகாக மார்க்கத்தை புரிந்திருக்கிறார்கள் பாருங்கள், மன் அக்ஸர ஜிக்ரல் மௌத், யார் அதிகமாக மரணத்தை நினைப்பாரோ கல்ல ஃபர்ஹுஹு, அவருடைய பெருமிதங்கள் எல்லாம், அவருடைய மமதைகள் எல்லாம், அவருடைய ஆனந்தங்கள் எல்லாம் குறைந்துவிடும். யார் மௌத்தை அதிகம் நினைப்பாரோ அவருடைய மகிழ்ச்சி குறைந்துவிடும். ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தே ஆக வேண்டும், சிரிக்கவே ஆக வேண்டும் என்ற இடங்களை தவிர மற்ற இடங்களிலே பொதுவாக துன்யாவை சார்ந்தவர்கள், துன்யாவுக்காக வாழ்பவர்கள் அற்ப அற்ப விஷயங்களுக்கெல்லாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த பெருமை அவருக்கு குறைந்துவிடும், அதாவது அப்படியே இல்லாமல் போய்விடும். அடுத்து சொன்னார்கள், எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்கள், அவருடைய பொறாமை குறைந்துவிடும். இன்று நாம் சோதிக்கப்பட்டிருக்கின்ற நோய்களிலேயே மிகப்பெரிய நோய் இந்த பொறாமை. நம்முடைய சகோதரனை பார்த்து, நம்முடைய நண்பனை பார்த்து, நம்முடைய அண்டை வீட்டானை பார்த்து, நம்மோடு பழகக்கூடியவர்களை பார்த்து, அவர்களிடத்தில் இருக்கின்ற உலக செல்வங்களை பார்த்து, அவருடைய வீடோ வாகனமோ அவருடைய தொழில்துறையோ இப்படி பல விஷயங்களை பார்த்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மிலே பலருக்கு பொறாமை இருக்கிறது. பொறாமை என்றால் ஒரு விதமான ஏக்கம். எப்படி காரூனை பார்த்து நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய சமுதாயத்தவர்கள் சொன்னார்களோ, யா லைதலனா மித்லமா ஊதிய காரூன், காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போன்று எங்களுக்கும் இருந்தால் நன்றாக இருக்குமே. அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்கிறான், வலா தத்மன்னௌ வலா தத்மன்னௌ மா ஃபத்தலல்லாஹு பிஹி பஃதக்கும், உங்களில் சிலருக்கு அல்லாஹ் செய்த அருளை பார்த்து நீங்கள் ஏக்கம் கொள்ளாதீர்கள், ஏங்காதீர்கள். உங்களில் சிலருக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து நீங்கள் ஏக்கம் கொள்ளாதீர்கள். என்ன செய்யுங்கள், உங்களுக்கு அல்லாஹுடைய அருளில் செல்வத்தில் என்ன தேவையோ அதை நீங்கள் அல்லாஹிடத்தில் கேளுங்கள். நாம் என்ன செய்கிறோம், பிறரை பார்த்து இது எனக்கு வேண்டுமே, பிறரை பார்த்து இப்படி எனக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே, இப்படி பிறரை பார்த்து நம்முடைய தேவைகளை நிர்ணயிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய அறிவிடித்தனம் அன்பானவர்களே. நமக்கு என்ன தேவையோ, நம்முடைய உணவு தேவையா, உடை தேவையா, இருப்பிடம் தேவையா, யா அல்லாஹ் எனக்கு இன்ன இருப்பிடம் தேவைப்படுகிறது, எனக்கு இன்ன உணவு தேவைப்படுகிறது, எனக்கு இன்ன தேவை இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டுமே தவிர பிறரை பார்த்து அவனுக்கு இப்படி இருக்கிறது எனக்கும் இது வேண்டுமே என்று ஏங்குவது இது ஒரு முட்டாள்தனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு எதை நன்மை என்று நினைத்தானோ, அவனை எப்படி அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அவருக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் ஒரு கால் உங்களுக்கு சோதனையாகவும் இருக்கலாம், அதனால் அல்லாஹ் கொடுக்காமல் இருக்கலாம். இப்படி எத்தனையோ ஹிக்மத்துகள் இருக்கின்றன அல்லாஹ் கொடுப்பதிலும் அல்லாஹ் தடுப்பதிலும். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் குர்ஆனிலே உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வசதியை கொடுக்கின்றான் அவன் நாடியவர்களுக்கு, அவன் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை சுருக்கி விடுகிறான் என்று அல் குர்ஆனில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு பிறகு அதிலே உள்ள ஒரு ஹிக்மத்தை ஞானத்தை அல்லாஹ் சொல்கிறான். படித்து பாருங்கள், ஈமான் உள்ளவர்களுக்கு இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, மூமின்களுக்கு இதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் விசாலமாக்கி விடுவதால் அவன் அல்லாஹ்வை விட்டு நெருங்கிவிட்டான் என்று அர்த்தம் இல்லை. ஒரு மனிதன் ஏழ்மையிலே நெருக்கடியிலே இருக்கிறான் என்பதால் அல்லாஹ் அவனை கைவிட்டு விட்டான், அல்லாஹ்வை விட்டு அவன் தூரமாகி விட்டான் என்று அர்த்தம் இல்லை. அன்பானவர்களே, செல்வம் அல்லாஹ்வின் நெருக்கத்திற்கு அடையாளம் அல்ல, ஏழ்மை அல்லாஹ்வின் கோபத்திற்கு அடையாளம் அல்ல. ஏழ்மையிலும் அல்லாஹ்வுடைய அருளும் இருக்கிறது, கோபமும் இருக்கிறது. செல்வத்திலும் அல்லாஹ்வுடைய அருளும் இருக்கிறது, கோபமும் இருக்கிறது. நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் தனது நெருக்கத்தையோ அல்லது தனது கோபத்தையோ நிர்ணயிக்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அபு தர்தா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். ஒருவன் மௌத்தை அதிகமாக நினைக்கிறான், அதுபோன்று கபர்களை தியானத்தை செய்து மரணத்தை மறுமை நினைக்கிறான் என்றால் அவன் ஏன் பொறாமை கொள்ளப் போகிறான். இன்று மரணிப்பேனும் நாளைக்கு மரணிப்பேனும், நான் இந்த பங்களாவை வைத்து என்ன செய்வேன், நான் இந்த ஆடம்பர வாகனத்தை வைத்து என்ன செய்வேன், நான் இந்த வசதி வாழ்க்கைகளை வைத்து என்ன செய்வேன் என்று ஒரு கணம் நினைத்து விட்டால் போதும்,
தன்னை விட அதிகமாக வசதி வாய்ப்புள்ளவர்களை பார்த்து அவன் இயங்கவே மாட்டான். காரணம் என்ன? யார் நீண்ட காலம் வாழ்வேன் என்று திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் வசதிகளை எதிர்பார்ப்பார்கள், வசதி உள்ளவர்களின் மீது பொறாமைப்படுவார்கள், அவர்களை பார்த்து இயங்குவார்கள். யாருக்கு மரணம் அவருடைய அடிவாசலிலே அவருடைய வீட்டு வாசலிலே எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக அந்த ஈமானிய உறுதியில் இருக்கிறாரோ அவருக்கு பிறர் மீது பொறாமை ஏற்படாது. சயீத் இப்னு ஜுபைர் மிகப்பெரிய தாபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், லவ் ஃபாரக திக்ருல் மௌத் லவ் ஃபாரக திக்ருல் மௌத் கல்பி லஹஷீது அன் யுஃப்ஸித அலைய கல்பி. சொன்னார்கள், எனது உள்ளத்தில் மௌத்துடைய நினைவு நீங்கிவிட்டால் என் உள்ளத்தில் இருந்து கொஞ்ச நேரத்துக்காவது மரணத்தின் நினைவு என் உள்ளத்தை விட்டு நீங்கிவிட்டால் நான் பயப்படுகிறேன், எனது உள்ளத்தை அது கெடுத்துவிடும் என்று. அன்பானவர்களே, மார்க்கத்தை மறுமையை ஆக்கிரத்தை புரிந்தவர்கள் இவர்கள். நாம் வாழ்ந்தாலெல்லாம் மௌத்தையும் நினைக்காமல் இருக்கிறோம். தொழுகையிலும் நினைவு வருவதில்லை, என் மௌத்தை பற்றிய வசனங்களை ஓதும் போது கூட நானும் மரணிப்பேன், எனக்கும் மரணம் இருக்கிறது. என் மையத்தானவர்களை முன்வைத்துக் கொண்டே அவர்களுடைய ஜனாசாவுடைய அவர்களுடைய ஜனாசாவுக்கு முன்பு அல்லது அவர்களுடைய ஜனாசாவை சுமந்து செல்லும் போது ஜனாசா தொழுகையில் ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது கூட மௌத்தை நினைக்காதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? இதற்கு முந்தைய ஜுமாக்களை கூட உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். எத்தனை முஸ்லீம்கள் அந்த மையத்திடத்திலே வந்து ஜனாசாவிடத்திலே வந்து ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்லும் போது அடக்கம் செய்யும் போது துன்யாவை பற்றி பேசுகிறார்கள். பலர் சினிமாக்களை பற்றி பேசியதை கூட நாம் கேட்டிருக்கிறோம். அடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பக்கம் முஸ்லீம் வாலிபர்கள் முஸ்லீம்களிடையே ஒரு கூட்டம் அங்கு இருக்கக்கூடிய சினிமாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் உள்ளம் எந்த அளவு கேடுகட்டு விட்டது அல்லாஹ் பாதுகாப்பானா? இமாம் சயீத் இப்னு ஜுபைர் சொல்கின்றார்கள், என்னுடைய உள்ளத்தை விட்டு மௌத்தின் நினைவு நீங்கிவிட்டால் எனக்கு பயமாக இருக்கிறது, அது எனது உள்ளத்தை கெடுத்து விடுமோ என்று. அல்லாஹ் பாதுகாப்பானார். அது போட்டுதான் அன்பானவர்களே அதிகமாக இல்முடைய சபை உபதேசத்தினுடைய சபைகளுக்கு செல்வது. எங்கே அல்லாஹுவை பற்றி நமக்கு நினைவு கூறப்படுமோ, எங்கே மறுமையை பற்றி நமக்கு உபதேசிக்கப்படுமோ அந்த சபைகளிலே கலந்து கொண்டு நம்முடைய உள்ளத்தை பசுமையாக்குவது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மஜாலிஸுல் திக்ரி மஹ்யாதுல் இல்மி வது மஜாலிஸுல் திக்ரி மஹ்யாதுல் இல்மி வதுஹ்ஜிது ஃபில் கல்பில் குஷூ. எந்த இடங்களில் அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படுமோ அந்த சபைகள் நமக்கு இல்மை உயிர்ப்பிக்கின்றன, நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்துகின்றன. அதுகொண்டுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, நல்லவர்களோடு அதிகமாக பழகுவது, நல்லவர்களின் அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய பயத்தால் வாழ்ந்த அந்த சத்திய தூய மக்களுடைய வரலாறுகளை படிப்பது, நபிமார்களின் வரலாறுகளை, சஹாபாக்கள் தாபிஈன்கள் அதுபோன்று சான்றோர்களுடைய வரலாறுகளை படிப்பது, அவர்கள் எந்த அளவு அல்லாஹுடைய பயமுடையவர்களாக இருந்தார்கள் என்று வாழ்க்கையில் யதார்த்தத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த அல்லாஹுவின் அச்சம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை படிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்கள் பிறக்கும், அவர்களை போன்று நாமும் ஆகலாம் என்று. அன்பானவர்களே, ஜாஃபர் இப்னு சுலைமான் என்ற ஒரு பெரிய தாபிஈ அவர் சொல்கிறார்கள், நான் என்னுடைய உள்ளத்திலே கவனியுங்கள், நான் என்னுடைய உள்ளத்திலே ஏதாவது உள்ளம் இறுகியதாக, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மென்மை குறைந்து விட்டதாக, பயம் குறைந்து விட்டதாக நான் உணர்ந்தால் உடனே முஹம்மது இப்னு வாஸ் என்ற தாபிஈயிடம் செல்வேன், அவரை பார்த்து கொண்டிருப்பேன், அவருடைய மஜ்லிஸிலே இருப்பேன், என்னுடைய உள்ளம் பசுமையாகிவிடும், நான் திரும்பி வருவேன். யார் இவர்? முஹம்மது இப்னு வாஸ் என்பவர் யார்? அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர். ஹிஜ்ரி 123 ஒஃபாத் ஆனார்கள். இந்த முஹம்மது இப்னு வாஸ் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், மா ரஐது அஹதன் கத்து அக்ஷா மின் முஹம்மது இப்னு வாஸ், அல்லாஹுடைய பயத்தால் அதிகம் உள்ளச்சமுடைய ஒருவரை முஹம்மது இப்னு வாஸ் விட வேறு ஒருவரை நான் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருடைய சபைக்கு சென்று அவரை நான் பார்த்துக் கொண்டிருப்பேன், அதனால் என்னுடைய உள்ளம் மென்மையாக நான் திரும்பி வருவேன்.
இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு யதார்த்தமான விஷயம். நல்லவர்களோடு பழகும் பொழுது நல்ல உணர்வுகள், நல்ல சிந்தனைகள் பிறக்கும். தீயவர்களோடு பழகும் பொழுது அந்த தீயவர்களுடைய குணம் நமக்கு வரும். ஆகவேதான் சொன்னார்கள், பழக்கம் ஒரு திருடன் என்று. பழக்கம் ஒரு திருடன். யாரோடு பழகிறோமோ அவர்களுடைய பழக்கத்தை நாம் திருடிக்கொள்வோம், அவர்களுடைய பழக்கம் நமக்கு ஒட்டிக்கொள்ளும். அன்பானவர்களே, இந்த முஹம்மது பின் வாசிய ரஹிமஹுல்லா உலக பட்சத்த ஒரு பெரிய அறிஞராக இருந்தார்கள். அவருடைய ஒரு உபதேசத்தை பாருங்கள், ஊசிகரன் தக்கூன மலிகன் ஃபி துன்யா வல் ஆகிரா. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், அவருடைய அறிவுரைகளிலே ஒன்று, அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மாணவர் ஒருவருக்கு ஒரு நாள், நீ உலகத்திலும் அரசனாக இரு, மறுமையிலும் அரசனாக இரு என்று. மாணவர் கேட்டார், அது எப்படி என்னால் சாத்தியமா? உலகத்தில் அரசனாக இருப்பதற்கென்றால் எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும்? ஆகிரத்தில் அரசனாக இருப்பதென்றால் என்ன செய்வது? அவர்கள் அழகாக ஒரே வார்த்தையிலே சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஸ்ஹத் துன்யா, உலகத்தில் நீ பற்றற்றவனாக இரு, உலக ஆசை இல்லாதவனாக இரு, உலகத்திலும் நீ அரசனாக இருக்கலாம், மறுமையிலும் நீ அரசனாக இருக்கலாம். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களை இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. நல்லவர்களுடைய அந்த நட்பால் நம்முடைய உள்ளங்கள் எப்படி மென்மையாகின்றன என்று. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் யாரோடு பழகுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். ஹதீஸில் வருகிறது, நீ ஒருவரை பற்றி விசாரிப்பதென்றால் அவரை பற்றி விசாரிக்காதே, அவருடைய நண்பரை பற்றி விசாரி. நீ ஒருவரை விசாரிக்க வேண்டும் என்றால் அவரை பற்றி நேரடியாக விசாரிக்காதே. அப்துல்லாவை பற்றி விசாரிக்க வேண்டும் என்றால் நேரடியாக அப்துல்லாவை பற்றி விசாரிக்காதீர்கள். அப்துல்லாவுக்கு அப்துல் ரஹ்மான் என்று ஒரு நண்பன் இருந்தால் அப்துல் ரஹ்மானை பற்றி விசாரியுங்கள், பிறகு தெரிந்து கொள்ளலாம் அப்துல்லா என்று. ஒரு மனிதன் தனது நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருப்பான். யாருடைய யாரோட பழகுகிறானோ அவனுடைய பழக்கம் அவனுக்கு வந்துவிடும். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்திலே உள்ளச்சம் வர வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளம் மென்மையாக நல்ல உள்ளமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் பணி உள்ளவர்களிடத்திலே, தக்குவா உள்ளவர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணக்கூடிய நல்ல மக்களிடத்திலே பழக வேண்டும். அதிகமாக செல்வ செழிப்பால் பெருமையில் இருப்பவர்கள், உலக பெருமையை பேசக்கூடியவர்கள், மறுமை நினைவில்லாதவர்கள், துன்யாவிலே அதிகம் மூழ்கியவர்கள், அவர்களிடத்திலே நாம் பழகும் பொழுது அதே போதையைத்தான் நமக்கும் ஏற்றுவார்கள், அதே உலக மயக்கத்தை தான் நமக்கும் கொடுப்பார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்கள், இரு விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் நம்முடைய உள்ளத்திலே மென்மை வருவதற்கு, அல்லாஹ்வுடைய பயம் வருவதற்கு மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்று, அதிகமாக நாம் நோயாளிகளை சென்று நலம் விசாரிப்பது. மரணப்படுக்கையில் இருப்பவர்களை நாம் சந்தித்து அவர்களுடைய மரண தருவாயின் அந்த காட்சியை நாம் காணுவது, நம்மால் முடிந்த உதவிகளை அவருக்கு செய்வது, மரண அதாவது அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு களிமாவை நினைவூட்டுவது. இப்படி சோதனையில் இருப்பவர்கள், அது சாதாரண நோயாக இருந்தாலும் சரி, பெரிய நோயாக இருந்தாலும் சரி, மரண படுக்கையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அருகிலே நாம் உட்காரும் போது அன்பானவர்களே, நம்முடைய உள்ளங்கள் கண்டிப்பாக மென்மையடையும். ஏன் அந்த இடத்து, அதுவும் எப்போது? சாதாரணமாக சும்மா பேருக்கு சென்று சந்தித்து விட்டு வருவதல்ல, அந்த மரண படுக்கையில் இருப்பவர்களை, அந்த நோயிலே சிக்கியிருப்பவர்களை பார்த்து நாம் அல்லாஹ்விற்கு அந்த இடத்திலே துவா செய்ய, அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அவர்களுக்காக துவா செய்வது, நம்முடைய நல்ல முடிவுக்காக துவா செய்வது, அதுபோன்று நம்முடைய உள்ளத்திலே அந்த பயத்தை கொண்டு வருவது. அல்லாஹ் தாலா இப்படி என்னை சோதிக்காமல் பாதுகாத்தானே, நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமே. அதுபோன்று என்னுடைய மரண நேரம் எப்படி இருக்குமோ, எந்த நிலையில் இருக்குமோ என்று அந்த ஒரு பயத்தை அந்த இடத்திலே கொண்டு வருவது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று எல்லாம் மார்க்க விஷயங்களில் பெரும்பாலான விஷயங்கள் எல்லாம் சடங்குகளாக, ஒரு ஃபார்மாலிட்டிஸாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாப்பானா. நோயாளிகளிடத்திலே சென்று, மரண படுக்கையில் இருப்பவர்களிடத்திலே சென்று அவர்களை சந்திக்க செல்லும் போது கூட என்ன ஒரு பணிவு, அடக்கம், என்ன ஒரு விதமான உள்ள உணர்வுகள் இருக்க வேண்டுமோ அதை கூட மக்கள் இழந்து இருக்கிறார்கள். சென்று சந்திக்கிறார்கள், அங்கே சிரிப்பு, வந்ததற்கு பிறகு சிரிப்பு. கவலை என்பதே இவர்களுக்கு இருக்காது. ஆம், இருக்கும் ஒரு நேரத்தில். நம்முடைய இன்றைய சமுதாய சூழ்நிலையை பார்த்து இவர்களுக்கு கவலை என்பதோ, முகம் தொங்கி போவது என்பதோ, முகத்திலே ஒரு விதமான துக்கத்தின் அடையாளங்கள் என்பதோ எப்போது தெரியுமா? இவர்களுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டால்தான்.
அல்லது அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உடல் ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டால்தான், அல்லது தன்னுடைய குடும்பத்திலே ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால்தான் அவர்கள் கவலைப்படுவார்கள், கவலையான முகத்திலே இருப்பார்கள். இதை தவிர மற்ற எந்த சூழ்நிலைகளிலும் மறுமையை நினைத்து கவலை உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்றால் அல்லாஹ் மிக அறிந்தவன். அன்பானவர்களே, இன்று ஒரு மரணம், அதாவது மரணத்தை சந்தித்தவரை மையத்தை பார்த்து நாமும் கவலைப்படுகிறோம், நம்முடைய முன்னோர்களும் கவலைப்பட்டார்கள். மரணித்தவரை பார்த்து நாமும் கவலைப்படுகிறோம், நம்முடைய முன்னோர்களும் கவலைப்பட்டார்கள். இரண்டு கவலைக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒன்று, நாம் கவலைப்படுவது நம்முடைய உறவு, நம்மோடு இருந்தால், பாசமாக இருந்தால், ஏதாவது உதவிகள் செய்தால் அவரோடு அன்பாக பழகினோம், அவர் சென்று விட்டோம் என்று. நம்முடைய முன்னோர்கள் கவலைப்பட்டார்கள், எப்படி தெரியுமா? இந்த மனிதர் சென்று விட்டாரே நம்மை விட்டு, இப்போது இவர் சொர்க்கத்தில் இருக்கிறாரா நரகத்தில் இருக்கிறாரா, இவருடைய அமல்களுடைய ஏடுகள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மூடப்பட்டதா, அல்லது துர்ப்பாக்கியவான்களில் எழுதப்பட்டு இவருடைய அமல்களுடைய ஏடுகள் மூடப்பட்டதா, அதை நினைத்து அவர்கள் கவலைப்பட்டார். அவருடைய கவலை, ஒருவர் அவர்களை விட்டு சென்று விட்டார், ஏனென்றால் மௌத்தானதற்கு பிறகு இரண்டு இடங்களில் ஒரு இடம்தான், கவலையிலும் சரி மறுமையிலும் சரி. ஒன்று சொர்க்க பூங்காக்களிலே ஒரு பூங்கா, அல்லது நரக படுகுழியிலே ஒரு நரக படுகுழி. இதை நினைத்து அவர்கள் கவலைப்பட்டார்கள், அவருடைய ஆகிரத்துடைய நிலை எப்படி இருக்கும் என்று. நிர்ணயத்திற்குரியவர்களே, கவலைப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். எந்த கவலை? ஆகிரத்துடைய கவலைப்பட வேண்டும், மறுமையினுடைய கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைகளை விட்டு பாதுகாவல் தேடினார்கள், கவலைகளை விட்டு, துக்கங்களை விட்டு பாதுகாவல் தேடினார்கள். எந்த கவலைகளை விட்டு? உலகத்திற்காக கவலைப்படுவதை விட்டு, இந்த துன்யாவுக்காக துக்கப்படுவதை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாவல் தேடினார்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளங்களை மென்மையாக்குவதற்கு நிறைய அமல்களை நாம் பார்த்தோம். நாம் இந்த அமல்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, இந்த அமல்களை ஒவ்வொன்றாக செய்து நம்முடைய உள்ளங்களை சுத்தமாக்குவதற்கு, நம்முடைய உள்ளங்களை மென்மையாக்குவதற்கு, இலகுவாக்குவதற்குண்டான முயற்சியில் செய்ய வேண்டும். இந்த ஒரு முயற்சியில் மரணத்திற்கு முன்பு நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாகிவிட்டால் கண்டிப்பாக இபாதத்துடைய உணர்வுகளை நாம் பெறுவோம், இபாதத்துடைய பாயிதாக்களை நாம் அடைவோம். அல்லாஹு தர நமக்கு அந்த நற்பாக்கியங்களை தருவானாக. ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் செத்துவிட்டால், அன்பானவர்களே, அத்தகைய மனிதர்களை அல்லாஹ் பார்ப்பதும் இல்லை. அல்லாஹு தஆலா சில மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்த போது, நபியே, நீங்கள் எந்த மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறீர்களோ அவர்கள் குருடர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். குருடர்களா, கண்ணில்லாதவர்களா, பார்க்கின்றார்களே, நல்ல பார்வை உடையவர்களாக இருக்கிறார்களே. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அவர்களது வெளிப்பார்வை குருடல்ல, நெஞ்சங்களில் உள்ள கண்கள் குண்டாகிவிட்டன. அந்த மக்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அந்த கல்வி, அந்த பார்வைகள் குண்டாகிவிட்டன. எனவே எந்த அளவு சத்தியத்தை நீங்கள் சொன்னாலும், அற்புதங்களை, ஆதாரங்களை நீங்கள் விளக்கி காட்டினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளம் இறுகி, உள்ளம் கடினமாகி, உள்ளம் இறுகி விட்டதென்றால் அந்த உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் பிறக்காது. அந்த உள்ளம் ஒரு கடின பாறையை போன்று, தண்ணீரற்ற ஒரு கடின பாறையை போன்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, கமசலி ஸஃவானின் அலைஹி துராவுன் ஃபைதா அஸாப கமசலி ஸஃவானின் அலைஹி துரா. எப்படி ஒரு பாறையிலே நீங்கள் விதை விதைத்தால், பாறையிலே மண் கொஞ்சம் படர்ந்து இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு அதை விவசாயம் செய்யலாம் என்று விதை விதைக்கலாம் என்று ஒரு மனிதன் விதை விதைக்கிறான், என்ன ஆகும்? ஒரு மழை பெய்து விட்டால் அந்த மண்ணை எல்லாம் கழுவி ஒரு வழுவழுப்பான பாறையாக அது விட்டுவிடும். அன்பானவர்களே, நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் கொஞ்ச நேரத்திற்கு உள்ளத்திலே பதிகிறது, அந்த உள்ளம் மென்மையற்ற உள்ளமாக, பசுமையான உள்ளமாக இல்லாத காரணத்தால் அதற்கு மாற்றமான ஒரு சூழ்நிலையிலே செல்லும் பொழுது அந்த உபதேசங்களை நாம் மறந்து விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, மிக மிக ஒரு
அதாவது சீரியஸாக மிகவும் ஒரு கவனமாக எடுத்து நம்முடைய உள்ளங்களை பண்படுத்துவதற்குண்டான அந்த கவனத்திலே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல எனக்கும் உங்களுக்கும் பண்பட்ட உள்ளத்தை, அல்லாஹ்வின் அச்சமுள்ள உள்ளத்தை தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.